الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بدين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله ألا فقد فاز المتقون கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே முஸ்லிம் சமுதாய மக்களே அல்லாஹுவை முழுமையாக தனிமையிலும் சபையிலும் தனி வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அஞ்சிக் கொள்ளுமாறு அவனையே பயந்து நடக்குமாறு அவனுடைய பொருத்தத்தையே தேடுமாறு அவன் ஏவிய அனைத்து கட்டளைகளையும் முடிந்த அளவு நிலைநிறுத்துமாறு அவன் விளக்கிய தடுத்த அனைத்து தீமைகளை விட்டும் முற்றிலுமாக தகுந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் இந்த வேத வார்த்தைகளை கொண்டு நினைவூட்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய சமுதாய மக்களின் நிலைமை உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. இந்த சமுதாயம் சில சமயங்களில் அல்லது இந்த சமுதாயத்தில் சிலர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுவின் மார்க்கத்தின் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் நம் சமுதாயத்திலே பலர் மார்க்கத்தை மறந்தவர்களாக, மார்க்கத்தை அலட்சியம் செய்தவர்களாக, மார்க்கத்தின் சட்டங்களை பேணாதவர்களாக வாழ்ந்து வருவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைவிட மோசமாக இருந்த, இதைவிட மோசமாக வாழ்ந்த, இதைவிட மோசமான கலாச்சாரங்களையும் நம்பிக்கைகளையும் கொள்கைகளையும் கொண்டிருந்த ஒரு சமுதாயத்திற்கு மத்தியில்தான் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தகைய சமுதாயத்தை அல்லாஹுவின் பக்கம் அழைப்பதற்காக, கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும், அல்லாஹுவின் பக்கம் அழைத்து உலகமே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை மறுமைதான் வாழ்க்கை என்ற சிந்தனைக்கு, என்ற கொள்கைக்கு, என்ற நம்பிக்கைக்கு கொண்டு வருவதற்காக அனாச்சாரங்களும் அசிங்கங்களும் ஏனைய மௌட்டிகங்களிலும் மூழ்கி கிடந்த ஒரு சமுதாயத்தை கொள்கையிலே தூய்மை, நம்பிக்கையில் தூய்மை, இறை வழிபாட்டிலே தூய்மை, சமுதாய கொள்கைகளிலே, சமுதாய பழக்க வழக்கங்களிலே தூய்மை, உண்பதில் தூய்மை, உடுத்துவதில் தூய்மை என்று வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் தூய்மை மிகுந்த, நீதம் மிகுந்த, நேர்மை மிகுந்த ஒரு சிறந்த வழிகாட்டலுக்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்றால் அதற்கு அவர்கள் பயன்படுத்திய ஒரே ஒரு சாதனம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தால் குர்ஆன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. وَإِنَّهُ لَتَنْزِيلُ رَبِّ الْعَالَمِينَ وَإِنَّهُ لَتَنْزِيلُ رَبِّ الْعَالَمِينَ نَزَلَ بِهِ الرُّوحُ الْأَمِينُ عَلَى قَلْبِكَ لِتَكُونَ مِنَ الْمُنذِرِينَ بِلِسَانٍ عَرَبِيٍّ مُبِينٍ وَإِنَّهُ لَفِي زُبُرِ الْأَوَّلِينَ سورة الشعراء இறுதி பக்கங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆன் அகிலங்களின் இறைவன் ரப்புல் ஆலமீன், அகிலங்களை படைத்தவன், அண்ட சராசரங்களை படைத்தவன், அந்த ரப்பிடத்திலிருந்து நபியே உமக்கு இறக்கப்பட்ட வேதமாகும். இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன் நஸல பிஹி ரூஹுல் அமீன், இந்த வேதத்தை அந்த ரப்பிடம் இருந்து கொண்டு வந்தவர் யார்? அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல, அவர் வானவர்களின் தலைவர், அவர் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்திற்குரிய ஒரு வானவர். நஸலபிஹி ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய ரூஹ் இந்த வேதத்தை கொண்டு வந்தார். அலா கல்பிக லிதகூன மினல் முன்தீரீன், நபியே இந்த வேதம் நேரடியாக உங்களது உள்ளத்தின் மீது இறங்கியது. எப்படி சொல்கிறான் பாருங்கள், وَإِنَّهُ لَتَنْزِيلُ رَبِّ الْعَلَمِينَ نَزَلَ بِهِ الرُّوحُ الْأَمِينَ عَلَى قَلْبِكَ لِتَكُونَ مِنَ الْمُنْزِرِينَ, ஜிப்ரஈல் இந்த வேதத்தை என்னிடமிருந்து கொண்டு வந்து உங்களது உள்ளத்திலே இறக்கி சென்றார், கல்விலே இறக்கி சென்றார். عَلَى قَلْبِكَ لِتَكُونَ مِنَ الْمُنْزِرِينَ, அச்சமூட்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய சீர்திருத்த பணியாளராக, மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடியவராக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக. எந்த மொழியிலே இதை இறக்கி சென்றார்? மிக தெளிவான, அனைத்தையும் மிக தெளிவுபடுத்தி கூறக்கூடிய ஒரு தெளிவான அரபி மொழியிலே இந்த எனது வேதத்தை என்னிடமிருந்து ஜிப்ரீல் கொண்டு வந்து உங்களது உள்ளத்திலே இறக்கிச் சென்றார் தூதரே என்று அல்லாஹ் கூறுவதை பாருங்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு பகலாக இந்த குர்ஆனை ஓதினார்கள், சபைகளிலே ஓதினார்கள், தனி நபர்களை அழைத்து சொன்னார்கள், தலைவர்களை அழைத்து ஓதினார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதுகிற இந்த விதமே ஒரு தனி விதம். இதற்காகவே ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கினான். உங்களுக்கு தெரியும் சூரத்துல் முஸ்ஸம்மில் என்ற அத்தியாயம் எதற்கு இறக்கினான் இந்த சூறாவுல் முஸ்ஸம்மிலை? ஒரு நபி குர்ஆனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த நபி குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, குர்ஆனை எப்படி அவர் வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும், ஓத வேண்டும், இந்த குர்ஆனின்படி மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும், மூமின்கள் எப்படி இந்த குர்ஆனை ஓத வேண்டும். இன்று பலர் தங்களது வாழ்க்கையின் கடந்த கால பக்கங்களை அவர்கள் புரட்டி பார்த்தால் தெரியும், கடைசியாகத்தான் குர்ஆனை எடுத்து ஓதிய நாள் எந்த நாள் என்று. கடைசியாக தான் எடுத்து குர்ஆனை ஓதிய நாள் எந்த நாள்? நம்மில் எத்தனை பேரால் சொல்ல முடியும், அன்றாடம் எனது வாழ்க்கையின் ஒரு பகுதியை, எனது 24 மணி நேர அந்த அன்றாட நாளின் ஒரு பகுதியை அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுவதற்கு, சிந்திப்பதற்கு, அதை புரிவதற்கு, அதை பற்றி ஆராய்வதற்கு, அதை எனது குடும்பத்தார்களிடம் கலந்து பேசுவதற்கு, என் சமூக மக்களிடம் அதை பற்றி எடுத்துரைப்பதற்கு நான் ஒதுக்கி வருகிறேன் என்று நம்மில் எத்தனை பேர் சொல்ல முடியும் சகோதரர்களே? ஆனால் முஸ்லீம் என்று பெருமைப்படுகிறோம். யார் முஸ்லீம்? இந்த குர்ஆனை படிக்காதவர் முஸ்லீமா? இந்த குர்ஆனை புரியாதவர் முஸ்லீமா? இந்த குர்ஆனை திறந்து பார்க்காதவர் முஸ்லீமா? இந்த குர்ஆனை உணராதவர் முஸ்லீமா? இதனுடைய பொருளை உணராதவர் முஸ்லீமா? இந்த வரை சூரத்துல் இக்லாசுடைய அர்த்தங்களை தெரியாத தொழுகையாளர்கள் எத்தனை பேர்? இன்று வரை ஓதுகிற சூரத்துல் ஃபாத்திஹாவை புரியாதவர்கள் எத்தனை பேர்? சூரத்துல் ஃபாத்திஹாவை புரிந்திருந்தால் இன்று முஸ்லீம்களுக்கு இரண்டு வழிபாட்டு தலங்கள் இருந்திருக்குமா? ஒன்று மஸ்ஜித், இன்னொன்று தர்கா. என்று முஸ்லிம்களுக்கு இரண்டு வழிபாட்டு தலங்கள் மாறிவிட்டன, ஒன்று மஸ்ஜித், இன்னொன்று தர்கா. என்று காரணம் என்ன? குர்ஆனை புரியும் சூரத்துல் இக்லாஸை புரியவில்லை. என்னியத்திற்குரியவர்களே, நபிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளையை பாருங்கள். யாரையுஹல் முஸ்ஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி. என்ன செய்ய வேண்டும் நின்று கொண்டு அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டிலே முக்கியமான அம்சம் என்ன? வரத்திலில் குர்ஆன தர்தீலா. தொழுகையின் மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? தொழுகையில் மிக முக்கியமான அம்சம் இரண்டு நிலை இருக்கிறது. ஒரு நிலை தொழுகையில் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக இருக்கிற நிலை, சுஜூதுடைய நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு நிலை இருக்கிறது தொழுகையில் மிக முக்கியமான நிலை, அதுதான் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பிறகு அல்லாஹ்விற்கு முன்னால் நான் உனது அடிமை, நான் உனது அடிமை, உனது கட்டளையை ஏற்று வந்துவிட்டேன், உனக்கு முன்னால் அடிமையாக அடிபணிந்தவனாக முஸ்லிமாக மூமினாக உன்னை நம்பிக்கை கொண்டவனாக உனது வேதத்தை ஓதியவனாக உனக்கு முன்னால் நிற்கிறேன் அல்லாஹுவே இறைவனே என்று தொழுகையின் நிலையில் நிற்கிறான் பாருங்கள். கியாம் என்ன சொல்லப்படும்? கியாம், அந்த கியாமுடைய நிலை. ஆகவேதான் தொழுகையின் அனைத்து அம்சங்களில் முதலாவது அம்சமாக கியாம் ஆக்கப்பட்டிருக்கிறார். தொழுகையில நிறைய அம்சங்கள் இருக்கின்றன, அதில் முதலாவது அம்சம் என்ன? முதலாவது அம்சம் கியாம். ஏன்? அதுதான் மிக முக்கியமான நிலை. அதில் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா இன்னா ஸனுல்கி அலைக கவுலன் தகீலா இன்ன நாஷிஅத்தல் லைலி ஹி அஷத்து வத்அவ வ அக்வ முகீலா. நபியே, இந்த தொழுகையில் சாதாரண தொழுகை அல்ல, நாம் தொழுகிற தொழுகை அல்ல சகோதரர்களே. இன்று நமது தொழுகையை பற்றியும் கொஞ்சம் சொல்லிச் செல்ல வேண்டும். நமது தொழுகை தொழுகையை போன்று ஒன்று செய்கிறோம், புரிந்து கொள்ளுங்கள். என்ன செய்கிறோம்? தொழுகையை போன்ற ஒரு நிலையை செய்கிறோமே தவிர, இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்த கற்றுக் கொடுத்த தொழுகையா என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையிலே நின்றால் ஏறக்குறைய 5 மணி நேரங்கள் நிற்பார்கள். முகருடைய தொழுகை, சுபுகுடைய தொழுகையிலே ஏறக்குறைய 100 வசனங்களை ஓதுவார்கள். எவ்வளவு ஓதுவார்கள்? 100 வசனங்களை ஓதுவார்கள். இன்றைய நிமிடத்தின் கணக்குப்படி நாம் பார்த்தால் ஏறக்குறைய 25-30 நிமிடங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறைந்தபட்சம் 30 நிமிடங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுபுகு தொழுகை, முகருடைய தொழுகை நீடிக்கும். சஹி முஸ்லிமுடைய அறிவிப்பை பாருங்கள். நபித்தோழர் ஒருவர் சொல்கிறார், நாங்கள் எங்களது வேலைகளை விட்டுவிட்டு வந்து இகாமத்து சொல்லப்பட்டதை கேட்டவுடன் எங்களில் ஒருவர் பக்கீருல் கர்கத், இன்றைய பொது கபிரிஸ்தான், அதனுடைய கடைசிக்கு சென்று தனது தேவையை நிறைவேற்றிவிட்டு வீட்டுக்கு வந்து உதவு செய்துவிட்டு மஸ்ஜித் நபவிக்கு வந்தால் அங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதும் முதல் ரக்அத்தில் தான் இருப்பார். எப்போதும் ஒருவர் தனது வேலையை முடித்துவிட்டு சுய தேவையை நிறைவேற்றிவிட்டு வீட்டுக்கு வந்து உதவு செய்துவிட்டு மஸ்ஜிதுக்கு வந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரக்அத்தில் தான் இருப்பார்கள். ஆனால் இன்று உது செய்து முடிப்பதற்குள் 4 ரக்அத்துகள் முடிந்து விடுகின்றன. உது செய்து முடிப்பதற்குள் 4 ரக்அத்துகள் முடிந்து விடுகின்றன. சமீபத்தில் சிறந்த மாதத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம், ரமலானுடைய மாதம். 8 ரக்அத்தா 20 ரக்அத்தா என்று பலர் தர்க்கம் செய்திருப்பார்கள், சண்டை செய்திருப்பார்கள், போட்டி கொண்டிருப்பார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த இருவரையும் நாம் ஒரு ஆராய்ந்து பார்க்க போனால் எண்ணிக்கையில் தான் இந்த 2 கூட்டத்தாருக்கும் இடையிலே சண்டை சச்சரவு இருக்கிறதே தவிர, அமைப்பை பொறுத்தவரை, தொழுகின்ற விதத்தை பொறுத்தவரை இவர்களும் ஒரே மாதிரித்தான், அவர்களும் ஒரே மாதிரித்தான். ஏன்? இருவரிடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது அந்த இரவு தொழுகை இருக்கிறதா? இஷாவிற்கு ஆரம்பித்தால், எப்போது ஆரம்பித்தார்? இஷாவிற்கு பிறகு ஆரம்பித்தால் சஹர் செய்வதற்கு நேரம் கிடைக்குமா? எப்படி பயப்படுவார்கள் சஹாபாக்கள்? குன்னா நஹாஃபுல் ஃபலாஹ் குன்னா நஹாஃபுஸ் ஸுஹூர், எங்களுக்கு சஹர் செய்வதற்கு இன்று நேரம் கிடைக்குமா? அவர்கள் கடைசி சலாமை முடித்தால் வீட்டுக்கு ஓடோடி சென்று சில பேரித்தம்பழங்களை அல்லது பாலை சாப்பிட்டு அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறினால் மஸ்ஜித் நபவியிலே பாம் சொல்வார்கள், அதான் சொல்வார்கள். அந்த இரவு தொழுகை இருக்கிறதா? கொஞ்சம் இப்படியே வாழ்க்கையிலே நம்முடைய அமல்களை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனோடு இருந்த தொடர்பை எப்படி அவர்கள் இந்த குர்ஆனை பேண வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அதே சூராவிலே நீங்கள் ஓதிக்கொண்டே வந்தால் கடைசியில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் அந்த அத்தியாயங்களை முடிக்கும் போது, அலிம அன் சயகூனு மின்கும் மர்தா, நபியே உங்களோடு இன்னொரு கூட்டம் மூமின்கள் இரவிலே குர்ஆன் ஓதுவார்கள் தொழுவார்கள். ஃபக்ரவு மா தயஸ்ஸர மின் குர்ஆன் வ அகீமுஸ் ஸலா, உங்களால் முடிந்த அளவு குர்ஆனை ஓதி தொழுகையை நிலைநிறுத்துங்கள். குர்ஆன் தொழுகையினுடைய மிக முக்கியமான அம்சங்களிலே ஒன்று அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவது, உணர்ந்து புரிந்து உள்ளச்சத்தோடு. எப்படி உணர்ந்து புரிந்து உள்ளச்சத்தோடு ஓதும் போது அந்த வசனங்கள் உள்ளத்திலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், பயத்தை ஏற்படுத்த வேண்டும், ஆதரவை ஏற்படுத்த வேண்டும், மறுமையின் கேட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், சொர்க்கத்தின் ஆசை ஏற்படுத்த வேண்டும், ஹலாலை செய்ய தூண்ட வேண்டும், ஹராமை விட்டு தடுக்க வேண்டும், ரஹமானுக்கு கீழ்படிய வேண்டும், ஷைத்தானை விட்டு விலக வேண்டும் என்ற அந்த உணர்வை உற்சாகத்தை தூண்ட வேண்டும். ஆனால் இன்று பலர் தொழுகையோடும் குர்ஆனோடும் அவர்கள் தொடர்பு கொண்டிருப்பது எப்படி என்றால், முனாஃபிக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, இதா காமூ இலஸ் ஸலாதி காமூ குஸாலா, தொழுகைக்கு வந்தால் சோம்பேறிகளாக வருவார்கள், சோம்பேறிகளாக வருகிறார்கள், மக்களுக்கு காண்பிப்பதற்காக வருவார்கள். ஒலாயது கூறுன் அல்லாஹ் இல்லா தலீலா, அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூற மாட்டார்கள். திக்ர் என்பது குர்ஆன், குர்ஆன் அவர்கள் ஓத மாட்டார்கள், வெகு அற்பமாகவே தவிர. முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களில் ஒன்று அவர்கள் அல்லாஹ்வுடைய நினைவை திக்ரை குர்ஆனை வெகு சொற்பமாகத்தான் ஓதுவார்கள். சொற்பமாக ஓதுபவனை அல்லாஹ் முனாஃபிக் என்று கூறுகிறான், அது முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களிலே ஒன்று என்று கூறுகிறான் என்றால், அறவே ஓதாதவர்கள் சொல்வது புரிகிறதா? புரியவில்லை. குர்ஆனை குறைவாக ஓதுவது, அல்லாஹ்வை குறைவாக திக்ர் செய்வது யாருடைய அடையாளம் என்று சொல்கிறான்? முனாஃபிக்குகளுடைய அடையாளம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அறவே குர்ஆனை ஓதாதவன், அதை படிக்காதவன், அதன் பக்கங்களை திறந்து பார்க்காதவன் அல்லாஹ்வின் பார்வையிலே எப்படிப்பட்ட கேடு கட்டவன் என்பதை புரிய வேண்டும் சகோதரர்களே, சமுதாய மக்களே. இந்த ஒரு நிகழ்வை பற்றித்தான் சூரத்துல் ஃபுர்கானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக, நம்மை பாதுகாப்பானாக. அந்த நிலை சாதாரண நிலை அல்ல சகோதரர்களே, ரொம்ப கடுமையான நிலை. அந்த நிலை நமக்கு வர வேண்டாம். يوم يعض الظالم على يديه يوم يعض الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم اتخذ فلانا خليلا لقد اضلني عن الذكر بعد اذ جاءني وكان الشيطان للانسان خذولا وقال الرسول يا رب ان قومي اتخذوا هذا القران مهجورا. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் சமூகத்திலே ஒரு கேஸ் ஃபைல் செய்வார். என்ன சொல்வார்கள்? ஒரு வாதத்தை முன்வைப்பார்கள். கேஸ் என்றால் என்ன? தங்களுடைய ஒரு கோரிக்கையை, ஒரு வாதத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் முன்வைப்பார்கள். இந்த வசனம் ஏன் இறக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் இறக்கப்பட்டது என்பது ஒரு விஷயம். அதிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய படிப்பினை பாடங்களைத்தான் இந்த சுருக்கமான நேரத்திலே சொல்கிறேன். என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள், என் இறைவா, வகால ரசூல், யா இன்ன கௌமி, எனது சமுதாயம். இது முதன் முதலாக நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அவர்கள் எந்த அரபு சமுதாயத்திலே குறைஷிகளுக்கு மத்தியிலே அப்போது அனுப்பப்பட்டார்களோ அவர்களை குறித்து முதலாவதாக நேரடியாக இதனுடைய அட்டாக், நேரடியாக இதனுடைய இது எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மக்கள், இவர்கள் இந்த குர்ஆனை ஆக்கிக் கொண்டார்கள், இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டார்கள். எப்படி ஆக்கிக் கொண்டார்கள், எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? மஹ்ஜூரா, விடப்பட்டதாக, புறக்கணிக்கப்பட்டதாக, ஓதப்படாததாக, புறந்தள்ளப்பட்டதாக, சிந்திக்கப்படாததாக, சீர்தூக்கி பார்க்கப்படாததாக இந்த குர்ஆனை அலட்சியப்படுத்தி விட்டுவிட்டார்கள் அல்லாஹ்வே என்று சொல்வார்கள். யாரை பார்த்து சொல்வார்கள்?
தங்களது அந்த வார்த்தை சொல்வார்கள். அதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்திலிருந்து அப்படியே வாருங்கள். அநியாயக்காரன் மறுமை நாளிலே தனது கையை கடிப்பான். யௌமயஉப்பவாலிமு அலா யதை, விரலில் இருந்து கடிக்க ஆரம்பித்து முட்டிக்கை வரை கடித்து துப்பி இருப்பான். அப்படி என்றால் அந்த நிலைமை அவனை எந்த அளவு ஆழ்த்தியிருக்கும் ஆக்கியிருக்கும் யோசித்து பாருங்கள். அவன் சொல்லுவான், இந்த தூதரை நான் பின்பற்றி இருக்க வேண்டுமே, இந்த தூதரோடு எனக்கு ஒரு நட்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டுமே. புரிகிறதா? யா வைலதாரை தனிலம் அத்தகில் புலான் கலீலா, நான் அதோ அந்த மனிதனை எனக்கு நண்பனாக ஆக்கி இருக்க கூடாதே. அவன் என்ன செய்தான்? லகத் அவல்லனி அனி திக்ரி, இந்த குர்ஆனை விட்டு என்னை வழிகெடுத்தான், இந்த குர்ஆனை விட்டு என்னை மறக்கடிக்க செய்தான், வேறு வழியிலே என்னை கொண்டு போனான். லகத் அவல்லனி அனி திக்ரி பாஜயிதுஜாரி, இந்த திக்ர், இந்த நினைவூட்டல், இந்த அறிவுரை, இந்த உபதேசம் எனக்கு வந்ததற்கு பிறகு. அல்லாஹ் சொல்கிறான், இப்படித்தான் ஷைத்தான். வக்கான ஷைத்தானு லில் இன்ஸானி ஸதூலா, ஷைத்தான் எப்போதும் மனிதனை கைவிடக்கூடியவன். ஆசை காட்டி பிறகு கைவிட்டு விடுவான், ஆசை காட்டி பிறகு கைவிட்டு விடுவான், எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்வான். கமசலி ஷைத்தானி இஸ் கால லில் இன்ஸானி ஸுர் ஃபலம்மா கஃபர் கால இன்னி பரீஉ. தர்காவிற்கு செல், கோயிலுக்கு செல், சர்ச்சுக்கு செல், ஆபாசமான இடங்களுக்கு செல், பட்டி வாங்கு என்றெல்லாம் ஆசாபாசங்களை ஊட்டுவான், காட்டுவான். அவன் சென்றதற்கு பிறகு இனி உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று வெளியேறி விடுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையிலே இப்படி சொல்வார்கள் என்பதை அல்லாஹ் சூரத்துல் ஃபுர்கானுடைய 29-30 வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான். வகால ரசூல் யா ரப் இன் கௌமி தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த நிகழ்வை அப்படியே நமது சமுதாயத்தோடு கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். குர்ஆனை தவிர அனைத்தையும் படிப்பதற்கு இந்த சமுதாய மக்களிடத்திலே நேரம் இருக்கிறது. குர்ஆனை தவிர அனைத்தையும் புரட்டுவதற்கு, விவாதிப்பதற்கு, சிந்திப்பதற்கு, பார்ப்பதற்கு, அலசுவதற்கு, ஆராய்வதற்கு நேரம் இருக்கிறது. தூதரோடு எந்த விதமான நட்பும் இல்லை. சரி, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது காலத்திலே வாழவில்லை, நமது காலத்திலே இல்லை. ஆனால் தூதரோடு நம்மால் இப்போது நட்பை ஏற்படுத்த முடியுமா? முடியாதா? நிச்சயமாக முடியும். அவர்கள் விட்டு சென்ற ஹதீஸை நாம் நேசித்து அதை படித்து அதனுடைய வழியின்படி நாம் நடந்தால் அதற்கும் இங்கே வழி இல்லை. குர்ஆனோடு இங்கே சமுதாயத்தின் தொடர்பை பார்த்தால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் எந்த அளவு இந்த சமுதாயம் குர்ஆனுடைய விஷயத்திலே அலட்சியம் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஓதுவதே சரி, ஓதுவதற்கே தெரியாத மக்கள் இன்றைய முஸ்லிம் சமூகத்திலே அதிகமாக இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? சிறு பிராயத்திலே அந்த காலத்தில் எல்லாம் மஸ்ஜிதுகளிலே மக்தபுகள் இருக்கும், கண்டிப்பாக முஸ்லிம் பிள்ளைகள் அந்த மக்தபுகளுக்கு சென்றதற்கு பிறகுதான் பள்ளிக்கூடங்களுக்கு செல்வார்கள், பிறகு பள்ளிக்கூடங்களிலிருந்து அவர்கள் திரும்பி வந்ததற்கு பிறகு மஸ்ஜிதுகளுக்கு செல்வார்கள், ஓதுவார்கள். ஆனால் இன்று இன்றைய இந்த பொருளாதார கல்வி முஸ்லிம் சமூகத்தை ஆக்கிரமித்ததிலிருந்து இந்த குர்ஆனுடைய கல்வி புறக்கணிக்கப்பட்டு வருவதை பார்க்கிறோம். இல்ல மாஷா அல்லாஹ், சில இடங்களில் இருக்கலாம், ஆனால் பொதுவான சூழ்நிலை. அடுத்து வாருங்கள். சரி, சிறு பிராயத்தில் அப்படி ஒரு ஏற்பாடு செய்து ஓதப்பட்டது, படிக்கப்பட்டது, பயிற்றுவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு பள்ளிக்கூடங்களிலே குர்ஆனுடைய கல்வி படித்துக் கொடுக்கப்படுகிறதா? இல்லை. கல்லூரிகளிலே குர்ஆனுடைய கல்வி படித்துக் கொடுக்கப்படுகிறதா? இன்று சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், இஸ்லாமிய மதரசாக்களிலே இந்த பொருளாதார கல்வி, இந்த ஆங்கிலேயர்களின் கல்வி படித்துக் கொடுக்கப்படவில்லை என்று அவர்கள் ஆதங்கம் காட்டுகிறார்கள். ஆனால் அதே சமயத்திலே எந்த கல்லூரிகளிலே, எந்த கல்வி நிறுவனங்களிலே முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக படிக்கிறார்களோ, அது அரசாங்க கல்வி கல்லூரிகளாக அல்லது கல்வி ஸ்தாபனங்களாக இருக்கட்டும், அல்லது ஏழைய மக்களின் கல்வி ஸ்தாபனங்களாக இருக்கட்டும், அங்கே நாம் பணம் கொடுத்து, அங்கே நாம் பீஸ் கட்டி படித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முஸ்லிம் மாணவர்கள் இவ்வளவு தொகை பெறுங்கள், கல்லூரிகளிலே படிக்கிறார்கள், இந்த எண்ணிக்கையிலே படிக்கிறார்கள், எங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு இந்த அளவுக்கு பயன்படுகிறது, எங்களுடைய மாணவர்களுக்கு வாரத்திலே 2 வகுப்புகளை கொடுங்கள், நாங்கள் ஆசிரியர்களை அனுப்புவோம், அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்போம் என்று சொல்வதற்கு இந்த சமுதாயத்திலே ஒரு துணிவு இருக்கிறதா?
அல்லது அங்கே ஜுமா தொழுகை நடத்துவதற்குண்டான கோரிக்கையை கேட்பதற்காக துணிவு இருக்கிறதா? பெரும்பாலான முஸ்லிம் சமுதாய மக்களிலே 12வது வகுப்பு படிக்கின்ற வரை தொழுகை இல்லாதவர்களாகவே படித்து வெளியேறுவதை பார்க்கிறோமா இல்லையா? கல்லூரிகளுக்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடிய சில சுதந்திரங்களை பயன்படுத்தி சில மக்கள் தொழுகைக்கு செல்லலாம். ஆனால் அங்கே கல்லூரியின் வளாகத்திலேயே பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் படிக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே அவர்களுக்கு தொழுகைக்குண்டான ஏற்பாடு இருக்கிறதா என்றால் என்ன பொருள் இதற்கு? எப்படியோ காபிராகவோ முஷ்ரிக்காகவோ யகூதியாகவோ நசரானியாகவோ முர்த்தத்தாகவோ எனது மகன் டாக்டர் ஆனால் போதும், எனது மகன் இன்ஜினியர் ஆனால் போதும், இந்த கல்வியை கற்றுக்கொண்டு வந்து பொருளாதாரத்தை எனக்கு சம்பாதித்துக் கொடுத்தால் போதும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதானே நமது இழிவுக்கு காரணம். யோசித்து பாருங்கள், ஏன் இந்த சமுதாயம் மதிக்கப்படுவது கிடையாது? இந்த சமுதாயம் அல்லாஹ்வின் வேதத்தை மதிக்கவில்லை, அதன் சட்டங்களை மதிக்கவில்லை, அதை அவர்கள் கற்கவில்லை, கற்பிக்கவில்லை, அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கவில்லை. நம்ம என்ன பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த குர்ஆன் என்பது ரமலானுடைய மாதங்களிலே ஓதிவிட்டால் போதும், ரமலானுடைய மாதங்களிலே ஓதிவிட்டால் போதும் என்று நினைக்கிறார்கள். சகோதரர்களே, இல்லை, அல்ல, அதற்காக மட்டும் இறக்கவில்லை. ரமலானுடைய மாதங்களிலே எப்போதும் ஓதுவதை விட அதிகமாக ஓத வேண்டும் என்பதற்காக. எப்படி? எப்போதும் ஒரு மாதத்திற்கு ஒரு குர்ஆன் என்றால் ரமலானுடைய மாதத்திலே அந்த எண்ணிக்கை பன்மடங்காக ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக தவிர, வெறும் ரமலானுடைய மாதத்துக்காக மட்டுமல்ல குர்ஆன். ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையிலே குர்ஆனுடைய தொடர்பு இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? குர்ஆனுடைய தொடர்பு இருக்க வேண்டும். எந்த வகையிலே தொடர்பு? அதை படிப்பதற்கு ஓதுவதற்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். இன்று பொதுவாக குர்ஆன் ஹதீஸ் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு தவறாக பிரச்சாரம் செய்யப்பட்ட இந்த காலகட்டத்திலே அரபி ஓதி என்னங்க பிரயோஜனம், தமிழ்ல படித்தா போதும் என்று சில முட்டாள்கள் சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் நேர்வழி காட்டுவானா? உண்மையில் அவர்கள் கல்விமான்கள் அல்ல, அழைப்பாளர்கள் அல்ல. உங்களுக்கு முன்பு ஓதி காட்டிய வசனத்திலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், தெளிவான அரபி மொழியிலே இறக்கப்பட்ட குர்ஆன் இது. எனவே குர்ஆனை ஓத வேண்டும் என்றால் அதை அரபியில் ஓதுவதுதான் குர்ஆன். அதற்கு பிறகு அந்த மொழியை கற்று புரிந்து அதனுடைய அர்த்தங்களை அதிலிருந்து தெரிவது இரண்டாவது விஷயம். அது முடியாத மக்கள் அல்லது அது முடியும் வரை, அது சாத்தியமாகும் வரை, அதை கற்றுக்கொள்ளும் வரை தங்களுடைய தாய்மொழியிலிருந்து அதனுடைய கருத்துக்களை படிப்பது, இது அடுத்த பொறுப்பு சகோதரர்களே. வெறும் தமிழிலே தர்ஜுமாக்களை படித்து விடுவதால் குர்ஆன் ஓதிய நன்மை கிடைத்து விடுமா, குர்ஆன் ஓதிய அந்த கடமை நிறைவேறி விடுமா என்றால் நிச்சயமாக நிறைவேறாது. அப்படி எந்த கல்விமானும் எந்த கல்வி அறிஞரும் இதற்கு முன்னால் சொன்னதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளையை பாருங்கள், வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பி. நபியே, உங்களுக்கு இறக்கப்பட்ட உமது இறைவனின் இந்த புத்தகத்தை நீங்கள் ஓதுவீராக, வாசிப்பீராக. அல்லாஹ் அக்பர். மேலும் அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், உத்லுமா ஊஹிய இலைக மினல் கிதாப். நபியே, உமக்கு உமது இறைவனின் வேதத்தை நீங்கள் ஓதுங்கள், ஓதுங்கள், திலாவா செய்யுங்கள். வாக்கிபி சலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள். இன்ன சலாத தன்ஹானில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். தொழுகை மானக்கேடான காரியங்களை விட்டு, அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டு தடுக்கிறது. அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், வலதிக்குல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன், அல்லாஹ்வுடைய இந்த நினைவூட்டல், அல்லாஹ்வுடைய இந்த உபதேசம் மிகப்பெரியது, அனைத்தையும் விட மிகப்பெரியது. சிலர் திக்ர் என்றால் வெறும் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதோடு மட்டும் அதனுடைய அர்த்தத்தை சுருக்கி விடுகிறார்கள். இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் இந்த புத்தகத்திலே, அல் குர்ஆனிலே, இந்த குர்ஆனை பல இடங்களிலே திக்ர் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறான், தஸ்கிரா என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறான். இன்ன நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்-ஸிக்ர வஇன்னா லஹு லஹாஃபிழூன் வஇன்னஹு லஸிக்ருன் லக வலிகௌமிக வஸௌஃப துஸ்அலூன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த குர்ஆனை ஓதுவதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கியாக வேண்டும். அது எந்த வயதில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆளுமாக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, எந்த தொழிலில் எந்த பொறுப்பில் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி, முஸ்லிம் என்றால் குர்ஆனை ஓதுவதற்கு நேரம் இருக்க வேண்டும். அப்படி முஸ்லிமாக தன்னை நினைக்கவில்லை என்றால் அது வேறு பிரச்சனை. நாம் நம்மை முஸ்லிம் என்று உணர்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கென்று ஒரு நேரத்தை கொடுத்தாக வேண்டும். பிறகு அதனுடைய கல்வியை படிப்பதற்கென்று நமது ஊர்களிலே அதற்குண்டான வகுப்புகளை ஏற்படுத்தியாக வேண்டும். அந்த வகுப்புகள் எப்படி இருக்க வேண்டும்? அவர் அவர்களுடைய வயதுக்கு ஏற்ப மாணவர்களுக்கு என்று, கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்று, தொழிலாளிகளுக்கு என்று, வியாபாரிகளுக்கு என்று, பட்டதாரிகளுக்கு என்று அந்த வகுப்புகள் முழு வாழ்க்கையிலும் ஒரு மஸ்ஜித் நிலையாக இருக்கும் காலமெல்லாம் மறுமை நாள் வரை அந்த குர்ஆனுடைய வகுப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஃபி புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபா வயுஸ்கர ஃபீஹா ஸ்மு அல்லாஹ் சொல்கிறார். மஸ்ஜித் என்று சொன்னால் அங்கே அல்லாஹ்வுடைய வேதங்கள் ஓதப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ர்கள் செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் இந்த எப்படி நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது? முஸ்லிம்கள் டிவி பார்ப்பதற்கு நேரம் இருக்கும், பொழுதுபோக்குவதற்கு நேரம் இருக்கும், சுற்றி பார்ப்பதற்கு நேரம் இருக்கும், ஆனால் இந்த குர்ஆனை படிப்பதற்கு, உணர்வதற்கு, இதனுடைய கல்வியை தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் நேரத்தை கொடுக்காமல் இருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு நமது நிலைமையை பற்றி பேசுகிறோம், யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த மஸ்ஜிதிலே நாளையிலிருந்து குர்ஆனுடைய வகுப்பு ஆரம்பிக்கப்படுகிறது, இந்த நேரத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது என்று அறிவிப்பு செய்யப்பட்டால் அப்போது எத்தனை மக்கள் கலந்து கொள்வார்கள்? அதே நேரத்திலே இந்த பள்ளியிலே நாளையிலிருந்து ஆங்கில கல்வி படித்துக் கொடுக்கப்படுகிறது, இன்னென்ன சப்ஜெக்ட்களிலே டியூஷன் வைக்கப்படுகிறது என்று சொன்னால் என்ன நிலைமை இருக்கும்? தங்களது பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை இந்த இரண்டாவது கூறப்பட்ட வகுப்பிலே சேர்ப்பதில் எவ்வளவு ஆர்வம் காட்டுவார்கள்? அந்த ஆர்வத்தை குர்ஆனுடைய வகுப்பில் சேர்ப்பதற்கு காட்டுவார்களா? அப்படி காட்டினால் அல்ஹம்துலில்லாஹ், இந்த சமுதாயம் நிச்சயமாக மோட்சம் பெறும், இந்த சமுதாயம் வெற்றி பெறும், இதற்கு அல்லாஹ் வாக்களித்த கண்ணியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இல்லை என்றால் எப்படி தெரியுமா? குர்ஆனுடைய சூரத்துல் முத்தஸ்ஸிரின் கடைசியில் அல்லாஹ் சொல்வதை கொண்டு இவர்களுக்கு என்ன, இந்த குர்ஆன் என்று சொல்லப்பட்டால் அலகுமானி ததிக்கிறா ததிக்கிறா என்பது இங்கே நேரடியாக குர்ஆனை எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தை, நேரடியாக குர்ஆனை குறிப்பிடக்கூடிய வார்த்தை. இந்த தவிக்கிறார், இந்த நினைவூட்டல், இந்த குர்ஆனை இவர்களுக்கு போதிக்கப்பட்டால், இவர்களுக்கு சொல்லப்பட்டால், இதை கொண்டு பிரச்சாரம் செய்யப்பட்டால் இவர்கள் ஏன் சிங்கத்தை பார்த்த காட்டு கழுதைகளை போன்று விரண்டு ஓடுகிறார்கள்? பொங்காலகம் அணித்தவிக்கிற திமிழத்தையும் கண்ணகம் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உள்ள நிலைமை மாற வேண்டாம். நமது கல்வி அல்லாஹுடைய வேதத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டாம். நமது கண்கள் அந்த குர்ஆனை பார்க்க வேண்டாம். நமது சிந்தனைகள் அந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாம். நமது நினைவாற்றலை கொண்டு அந்த குர்ஆனை மனப்பாடம் செய்ய வேண்டாம். எதற்கு அல்லாஹ் கொடுத்தான்? ஒரு முஸ்லீமுடைய அறிவு, ஒரு முஸ்லீமுடைய சிந்தனை இன்று குர்ஆனை தவிர எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது? பச்சிலம் குழந்தைகளை எடுத்தால் அவர்கள் எல்கேஜி யுகேஜி என்ற வகுப்புகளுக்கு சென்று திரும்பியதற்கு பிறகு பத்து கணக்கான, இருபது கணக்கான ஆங்கில பாடல்களை பாடுகிறார்கள். அதை அவர்கள் உணரவில்லை, அதன் பொருளை உணரவில்லை, ஆனால் அதை உச்சரித்துக் கொண்டே விளையாடுகிறார்கள், ஓடுகிறார்கள், வருகிறார்கள். இந்த உள்ளங்களிலெல்லாம் குர்ஆன் பயிற்றுவிக்கப்பட்டிருக்க வேண்டுமே, குர்ஆன் போதிக்கப்பட்டிருக்க வேண்டுமே. ஒரு காலத்திலே முஸ்லிம் சமுதாயம் இருந்தது, ஏழு வயதுகளிலே, எட்டு வயதுகளிலே கண்டிப்பாக வீடுகளிலே குர்ஆன் மனம் செய்த ஹாஃபிதுகள் இருப்பார்கள். ஆனால் இன்று இந்த சமுதாயம் எவ்வளவு தூரம் சென்று விட்டது, ஆனால் குர்ஆனை மனம் செய்த ஹாஃபிதுகள் இல்லை, வீடுகளிலே இல்லை. சரி, முழு குர்ஆனை மனப்பாடம் செய்யவில்லை என்றாலும் ஓரளவுக்கு இரவு தூக்கிலே ஓத வேண்டிய அளவிற்காவது ஒரு மூன்று ஜுசுகள், நான்கு ஜுசுக்களாவது மனப்பாடம் செய்திருக்க முடியுமா? முடியாத ஒவ்வொரு முஸ்லிமாலும் நிச்சயமாக முடியும். ஆனால் அதற்குண்டான முயற்சி எடுப்பதில்லை. அந்த காலத்திலே பள்ளியிலே மத்தபிலே இமாம் அவர்கள் மனப்பாடம் செய்து கொடுத்த அந்த பத்து ஐந்து ஆயத்துகளை தவிர, வசனங்களை தவிர வாழ்க்கை முடிந்து விடுகிறது சகோதரர்களே. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு நல்ல சிந்தனையை தான் எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனோடு நாம் தொடர்பு கொள்ளும் போது நமது உள்ளங்கள் செழிப்படைகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் துஆ செய்தார்கள். கவலையின் மருந்து இதிலே இருக்கிறது, நோயின் மருந்து இதிலே இருக்கிறது, துக்கத்தின் மருந்து இதிலே இருக்கிறது, எல்லாவற்றுக்குமான விடுதலை நிவாரணம் இதிலே இருக்கிறது, இம்மையின் தேவையா மறுமையின் தேவையா இந்த குர்ஆனிலே இருக்கிறது. அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், காபிர்களுக்கு கொடுத்த செல்வத்தை பார்த்து நீங்கள் ஏகராஜர்கள் நபியே, உங்களுக்கு நாம் குர்ஆனை கொடுத்திருக்கிறோம், திரும்ப திரும்ப ஓதப்படுகிற மகத்தான வசனங்களை கொடுத்திருக்கிறோம், இது உங்களுக்கு மிகச்சிறந்தது. அதைவிட குர்ஆனிலே ரிஸ்க்குடைய பரக்கத் இருக்கிறது சகோதரர்களே, குர்ஆனிலே வாழ்க்கையிலே செழுமை இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது. உள்ளத்திற்கான ஆறுதல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய ஒரு பிரார்த்தனையை கூறுகிறார்கள். اللهم إني أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو علمته أحدا من خلقك أو استأثرته في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي يا الله உனக்கென நீ வைத்துக் கொண்ட பெயரை கொண்டு அதை நீ உனது அடியார்கள் எவருக்காவது கற்றுக் கொடுத்திருக்கலாம், உனது வேதத்திலே இறக்கியிருக்கலாம், அல்லது நீயே அதை மறைத்து வைத்திருக்கலாம். அந்த பெயரை கொண்டு உன்னிடத்திலே கேட்கிறேன் இறைவா, என்ன கேட்கிறேன், இந்த குர்ஆனை எனது உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கு, இந்த குர்ஆனை என் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கு, ரபியா கல்வி வனூர சதுரி என் நெஞ்சத்திற்கு ஒளியாக ஆக்கு, எனது கவலைகள் எனது துக்கங்கள் ஓடுவதற்குண்டான வழியாக ஆக்கு. ஆனால் இன்று என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு, முஸ்லிம்களுக்கு காஃபிர்களின் என்டர்டைன்மெண்ட், காஃபிர்களின் பொழுதுபோக்கு முஸ்லிம்களின் உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியதாக மாறிவிட்டது. எது உள்ளத்தின் ஈமானை கெடுக்கக்கூடியதோ, ஒழுக்கங்களை சீரழிக்கக்கூடியதோ, சமுதாயத்தின் அடித்தளங்களை ஆணி அதனுடைய அஸ்திவாரத்தோடு தகர்க்கக்கூடியதோ, அத்தகைய மானங்கெட்ட செயல்கள் இன்றைய முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு, வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், வயோதிகர்கள் என்று அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக ஆனந்தமாக மாறியிருப்பதை பார்க்கிறோம். இந்த சீர்கேடுகளின் காரணமாகத்தான் இன்று முஸ்லிம் பெண்கள் தங்களது மானத்தை விட்டு, தங்களது ஒழுக்கத்தை விட்டு அந்நியர்களோடு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தவறான சூழ்நிலையை, தவறான சூழ்நிலை பரவி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அனைத்து நன்மைகளும் நமக்கு வர வேண்டும் என்றால், எல்லா விதமான தீமைகளும் நமது சமூகத்தை விட்டு ஒழிய வேண்டும் என்றால், மீண்டும் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய சமுதாயத்தை உருவாக்கி விட்டு சென்றார்களோ, அதுபோன்ற அந்த சமுதாயத்தின் அந்த அடிப்படையிலே வாழக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயமாக நாம் மாற வேண்டும் என்றால், ஒவ்வொருவரும் குர்ஆனின் பக்கம் வர வேண்டும், சுன்னாவின் பக்கம் வர வேண்டும், அதை படிக்க வேண்டும், உணர வேண்டும், அதற்காகவே தனது வாழ்க்கையின் ஒரு பெரும்பகுதியை ஒதுக்கிக் கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய சிறந்த ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. பாரக்கல்லாஹு லீ ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாகும் பில் ஆயாத்தி வ திக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ரப்புன் கஃபூருர் ரஹீம்.